இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. யேசையா அபயம் அபயம் இறங்கும் யேசையா எந்தாத்தாவே இறங்கும் யேசையா எந்தாத்தாவே ஐயையா நான் பாவே ஐயையா நான் பாவே என்னை ஆளும் தயாபரனே என்னை ஆளும் தயாபரனே ஐயையா நான் பாவே ஐயையா நான் பாவே நான் பாவே எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ எனது அத்தனையல் பிழை அத்தனையும் பொறுத்து ஆண்டருளும் கோவே ஆண்டருளும் கோவே ஐயையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவரையும். அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஞானத்தின் உற்று பெற்றோர்கள். சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் இஸ் பேரண்ட்ஸ். அநேக நேரங்களில் நமக்கு ஞானம் பெற்று வேண்டுமென்றால், ஞானத்தை நாம் அடைய வேண்டுமென்றால், பெற்றோர்களிடமிருந்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன் என்று பார்க்கும் பொழுது பெற்றோர்களிடம் அவ்வளவு ஞானம் அடங்கியிருக்கிறது, பெற்றோர்களிடமிருந்து அவ்வளவு அனுபவம் அடங்கியிருக்கிறது. ஆகையால் நமக்கு ஞானம் வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே முதலாவது ஞானத்தின் ஊற்று தேவன்தான், அவரிடமிருந்துதான் ஞானம் வருகிறது. அதற்கடுத்து யாரிடமிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கடுத்து ஆசிரியர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம், நண்பர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள அநேகர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமானவர்கள் அல்லது முக்கியமான ஒருவர் யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள். அதை தான் நீதிமொழிகள் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சாரப்பணியுமாய் இருக்கும். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? மகனே, என்னுடைய புத்தியை நீ கேள், தாயின் போதகத்தை நீ தள்ளாதே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்படின்னா ஒரு அப்பா கிட்ட அந்த அறிவு இருக்கிறதை இங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்குறோம். ஒரு அம்மா கிட்ட ஒரு போதகம் இருக்கிறதை இங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்குறோம். அப்போ ஒரு அப்பா கிட்ட இருந்து புத்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தாயிடமிருந்து போதகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இங்கே வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்க்குறோம், தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிருக்கிறத பார்க்குறோம். அநேக கேள்விகள் நம்முடைய மனதிலே வரலாம். ஏன் பெற்றோருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும்? ஏன் பெற்றோருடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? முதலாவது காரியம், நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தின் பல காரியங்களை அவர் பார்த்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடக்குதோ இதே பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடியோ என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அது நடந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கான ஒரு தீர்வை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அல்லது அப்படி ஒரு பிரச்சனை வரப்போ அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இல்லாட்டி அவங்க வாழ்க்கையில் அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நடந்த அந்த பிரச்சனையும் அவங்க பார்த்துருக்கலாம். அப்போ நிச்சயமாகவே ஏன் நம்ம பெற்றோருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அநேக பிரச்சனைகளை மேற்கொண்டு இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு நபராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய அனுபவம். அப்போ அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய ஞானத்தையும் நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படின்னா அவங்க சொல்கிற 100க்கு 100 கிட்டத்தட்ட 90% சரியாக தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த நபர்கிட்ட நீ பேசாதன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நிச்சயமாய் 100க்கு 90 இல்லை 95% நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஆகையால் தான் வேதத்தில் கூட பெற்றோர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. பெற்றோருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு வேதாகமம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். வேதாகமத்திலேருந்து அநேக வசனத்தை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே பார்க்குறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமுக்கு சொல்லித்தராரு. ஆபிரகாமுக்கு சொல்லித்தந்தது ஆபிரகாம் யாருக்கு சொல்லித்தராரு? தன்னுடைய மகனுக்கு சொல்லித்தராரு. இப்போ நல்ல கவனிங்க, ஆபிரகாம் எதை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாரோ என்னென்ன அனுபவம் அவருக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த ஒரு அனுபவம் இருந்துச்சோ அந்த காரியத்தெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த ஈசாக் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தருடைய கற்பனைகளில் அவர் வளர ஆரம்பிக்கிறார், அதை அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் கேட்டதுனால தான் அப்பா ஈசாக்கை கொலை வர பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அப்பா கையிலாங்க அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தான். எவ்வளோ கீழ்ப்படுதலான ஒரு மகன் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் வேதத்தில் பார்க்குறோம். அப்படி ஈசாக்கு கீழ்ப்படுதலாக இருந்ததுனால தான் ஈசாக்கை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நாம் பார்க்குறோம். அப்போ பெற்றோருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். 10 கற்பனைகளில் 5வது கற்பனை நிச்சயமாகவே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கின்றது. யாத்திராகமும் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த பூமியில் உன் நாட்கள் நீடித்திருக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணுனா உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணணும். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி அப்பா அம்மாவை கனம் பண்ணிட்டா என் வயசு நாட்கள் கூடிருமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதில் ஒரு காரியம் இருக்குதுங்க, என்ன அப்படின்னு சொன்னால் கனம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்கறது, அதில் தாங்க இருக்குது விஷயமே. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க, இந்த சாப்பாடை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இதை செய், இதை செய்யாத, இந்த வழியில் போ, இந்த வழியில் போகாது. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நன்மையான காரியங்களாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு மகனோ அல்லது ஒரு மகளோ அந்த காரியத்தை அவங்க பின்பற்றுறப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அநேக வருடங்கள் வாழ்வதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள், அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதனால தான் ஆண்டவர் சும்மா ஒன்றும் சொல்லிங்க, உன் தாயும் தகப்பையும் கண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கனம் பண்ணால் அவங்க நிச்சயமாக அநேக வருஷங்கள் வாழுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத இவங்க செய்கிறாங்க இல்லையா, அப்படி செய்கிறதுனாலே அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே அப்பா அம்மா நம்மளை வளர்த்து அவங்க எவ்வளையோ கஷ்டப்படுறாங்க, பணங்காசு செலவு பண்ணி நம்மளை வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்ட பிறகு அவங்கள நம்ம தள்ளி விட்டுறக்கூடாது, அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும். அப்படி பண்ணுறப்ப அது அதோடைய ஆசீர்வாதம் வேறு. எப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணுறப்ப ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக தர்றாரு. எவ்வளோ வயசானாலும் பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்கள் தான், நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் நாம் அவங்களுக்கு பிள்ளைகள் தான், நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் அவங்க நம்மளை பிள்ளைகளாக தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, அல்லது எவ்வளோ அனுபவம் ஆனாலும் சரி, இல்லை நான் அப்பா அம்மாவை விட எவ்வளவு அதிகமாக படிச்சிருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் தர வேண்டிய மரியாதையை நான் தரணும். ஒருவேளை தரல அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான், என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான், நான் சரியான பாதையில் தான் இருப்பேனா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுடைய கண்ணீரை மட்டும் நாம் வரவைக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆகையால் தான் இன்றைக்கி வேதம் சொல்லுது, தகப்பன் புத்தியை கேள், உங்கள் அப்பா உனக்கு என்ன அறிவுரை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீ கேள், உங்கள் அம்மா போதகத்தை மறவாதே அப்படின்னா ஒரு தாய் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு அதை கேட்கணுங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மகன் நல்லா வரணும்னு சொல்லி எவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட காசு இல்லாட்டி கூட அவனை உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட காசு இல்லாட்டி கூட அவன் கேட்குற ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்கட்டும், அவன் கேட்குற புத்தகமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் மகன் இல்லை என்னுடைய மக அப்போ வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், அப்பா அம்மா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவ்வளோ காசு கொடுக்குறாங்க, ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோங்க, முத ஆண்டு இல்லை இரண்டாம் ஆண்டில் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பையனை பார்க்க வேண்டியது, அவங்கள பிடிச்சிருந்தா ஆ இவங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம அதில் என்ன ஆயிடுறோம், விழுந்துடுறோம். அதுக்கடுத்து படிப்புலையும் சரியாக கவனம் செலுத்துறதில்ல, படிப்பில் கவனம் செலுத்தினாலையும் பரவாயில்ல, அதுலேயும் கவனம் செலுத்துறதில்ல, படிப்பில் கோட்டையை விட்டுடுறோம், ஒழுங்காக பாஸ் ஆகிறது கிடையாது, அப்படியே பாஸ் ஆனால் கூட அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிறது கிடையாது, கடைசியில் ஏதோ ஒரு வேலை காதலிச்ச பொண்ணோடோ இல்லை காதலிச்ச பையனோடு ஏதோ ஒரு வேலையோடு என்ன பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கையை நாம்ளே தீர்மானம் பண்ணுறோம். இதுக்காக தான் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை படிக்க வைக்கிறாங்களா, இதுக்காக தான் உங்களுடைய பெற்றோர்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எப்போனாலும் தேர்வு செய்யலாம், அதுவும் குறிப்பாக வாழ்க்கையை துணையை தேர்வு செய்கிறதுக்கான வயதுன்னு ஒன்று இருக்குங்க, 25 வயசு, 26 வயசு, இல்லை 27 வயசு, 28 வயசு. இந்த வயசுல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கையில் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, கையில் சம்பாதிக்கிறப்ப தான் அவங்களுக்கு பணத்துடைய மதிப்பு தெரியுங்க, வாழ்க்கைனா என்னன்றது புரியும். அப்போ நீங்கள் கையில் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு, ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேடினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அது சில பேர் என்ன சொல்கிறாங்க, சம்பாதிக்கணும் அவ்வளோதானே, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, நான் ஏதோ ஒரு வேலையை வச்சு செஞ்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, அது உண்மை தான். ஆனால் அது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, கர்த்தருடைய வாழ்க்கை கூட, அவர் உங்கள் கையில் அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை உங்களுடையது கிடையாது, அது தேவனுடைய பரிசு அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றோருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுங்க, கீழ்படியணும். பெற்றோருடைய பேச்சை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி யார் யாரெல்லாம் பெற்றோருடைய பேச்சை கேட்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை போய் பாருங்கள், அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறத உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் இன்னும் வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கி எல்லோரும் கேட்குற கேள்வி, அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாலும் நான் கேட்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு வசனத்தை நான் என்ன பண்ணுற வாசிக்கிறேன், எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் பெற்றோருக்கு எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் கீழ்ப்படலாம் அப்படின்னு சொன்னால் வேதம் ஒரே வார்த்தையில் சொல்லுது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஒருவேளை சின்ன வயசில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒருவேளை அப்பா அம்மா செய்கிற தப்பு தெரியாமல் செய்யாமல் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வளர்ந்துட்ட பிறகு நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வளர்ந்துட்ட பிறகு உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும், ஐயோ அப்பா தப்பாக சொல்கிறாரில்ல, அம்மா தப்பாக சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்பா வந்து போய் தண்ணி அடுறான்னா நிச்சயமாக அது வந்து தேவையில்லாத காரியம், அது கெட்ட காரியம் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. எதெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறதோ அல்லது வேதத்துக்கு விரோதமாக சொல்லித்தராங்களோ அதுக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. கீழ்ப்படியக்கூடாதுன்னா அதுக்குன்னு அவங்கள அடித்து விரட்டணும், இல்லை துரத்தணும், இல்லை திட்டணும் இல்லை. அப்பா எனக்கு இது பிடிக்கல, பைபிளில் இது இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தோடு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இந்த பாருங்களேன், 10 கற்பனையில் ஆண்டவர் எந்த ஒரு கற்பனையை ஹைலைட் பண்ணுறாருன்னா 5வது கற்பனை ஹைலைட் பண்ணுறாரு. என்னென்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கப்பா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னு சொன்னால் எல்லா கற்பனைக்கும் எளிதாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகின்றோமா, பெற்றோருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து ஏன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நன்மையை தான் செய்வாங்க அப்படின்றதுக்காக. எந்த பெற்றோராவது தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ தீங்கு நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. அவன் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் தான் நினைப்பாங்க. அவனுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ ஏன் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படினா, எல்லா பெற்றோர்களும் பெரும்பாலான பெற்றோர்களும் தன் மகன் நல்லா இருக்கணும், தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் பாடுபடுவாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அறிவுரை சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு 7:9 வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. இங்கே வேதவசனம் சொல்லுது, நீங்கள் அப்பாவாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட உங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட ஒரு அப்பம் கேட்குறாருன்னா அவனுக்கு நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா? அல்லது மீனை கேட்டால் உங்கள் பையனுக்கு நீங்கள் பாம்பை வாங்கி கொடுப்பீங்களா? அப்போ வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறப்ப பரலோகத்தின் தேவன் நல்ல ஈவை தருவார் அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நன்மையானதை தான் தருவாங்க. அதுதான் வேதம் சொல்லுது, நல்ல ஈவுகளை தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறப்ப அதோடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. அவர் நம்மை வல்லமையாக அதிசயமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். ஆகையால் இன்றைக்கி நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் பெற்றவங்களுடைய வார்த்தையை கேட்காம தப்பான வழியில் போய் அவங்க வாழ்க்கையை சீரழிஞ்சது என்ன பண்ணுறோம் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை அதற்கென்று அழைக்கவில்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படியன்னு சொல்லிட்டு அழைக்கிறார். யாத்திராகமும் 21:15 வசனம் வாசிக்கிறப்ப, தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான். இங்கே வேதம் சொல்லுது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான். அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், உங்கள் தகப்பனை நீங்கள் அடிக்கிறீங்களா? உங்கள் தாயை நீங்கள் அடிக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் சரிங்களா, பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மாவை வார்த்தையால் அடிக்கிறாங்க, வார்த்தையால் இதயத்தை உடைக்கிறாங்க. நீ என்னை பார்த்தியா, நீ எனக்கு இதை செஞ்சியா, எனக்கு நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களை என்ன கேள்வி கேட்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள். வேதம் சொல்லுது, தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அப்படின்னா அந்த அளவுக்கு வேதாகம காலகட்டத்தில் ரூல்ஸ் இருந்ததுன்னு சொல்லி என்ன பண்ண நாம் பார்க்கின்றோம். லேவியராகம் 19:3 வசனம் வாசிக்கிறப்ப, உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்க கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க பாக்குறோம், வேதம் சொல்லுது அவன் அவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னா வேதத்துல நீங்க பாருங்களேன், ஆண்டவர் ரெண்டே பேருக்கு தான் பயப்பட சொல்றாருங்க. யாருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு நீ பயப்படுன்றாரு, இரண்டாவது உன்னை சிருஷ்டித்த உனக்கு ஜீவன் கொடுத்த உன்னுடைய தந்தை தாய்க்கு நீ பயந்துரு, பயபக்தியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் பெற்றோர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 5:16 வாசிக்கிறப்ப, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன் நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் வாழ்க்கையில் நன்மை உண்டா இருக்கணும்னு சொன்னால் உன் தகப்பனுக்கு கீழ்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 20:20 வாசிக்கிறப்ப, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரூரில் அணைந்து போகும். பாருங்களேன், அப்பா அம்மாவை தூஷிக்கிறவனுடைய வாழ்க்கை தீபம் எதிர அழிஞ்சிருமா, காரூரில் அணைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறப்ப ஆண்டவர் அதிசயமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. சிம்சனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அப்பா அம்மா எவ்வளையோ சொன்னாங்க, அந்த பொண்ணு நீ நேசிக்காத, அந்த பொண்ணுடையக்கு பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லி எப்படியோ சொன்னாங்க. ஆனால் சிம்சன் கேட்கலிங்க, அப்படி கேட்காததுனாலே அவனுடைய மரணம் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சுங்க. எப்படி எப்படியோ போய் அவன் மறிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. மரணத்தில் அவன் மனம் மாறுறான் உண்மைதான், ஆனாலும் அவனுடைய அழிவு ரொம்ப சீக்கிரம் வந்ததுன்றது பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்வோம்னு சொன்னார் ஆண்டவர், அநேக வேடங்களை நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபை காக்க மனசுத்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இரு ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்த நீர் இருந்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். விசேஷமாக வாலிபர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கிறோம். அவங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய கருத்திருக்கிறதை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவா எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudadvenst.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.